الحمد لله الذي وعده وفى وأوعده وفى، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. وقال تعالى أيضا فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. صدق الله العلي العظيم. ஏழுவானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு சமாவாசி வல் அருள், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழ்ந்த வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுபவிக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், சாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விளக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய கணவாங்கலே சகோதரர்களே, ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான இபாதாத்துகளையும் வணக்கங்களையும் மூன்று அடிப்படையான பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உடம்பை மேனியை பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகள், அது தொழுகையினுடைய இபாதத்தாக இருக்கலாம், நோன்பினுடைய இபாதத்தாக இருக்கலாம், வெறுமனே மனிதனுடைய உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். இரண்டாவது பகுதி அல் இபாதா அல் மாலியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய பணத்தை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அது ஜகாத்தினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் ஒன்றிணைத்து பயன்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய இபாதத், அது ஹஜ்ஜுடைய இபாதத்தாக இருக்கலாம், உம்ராவுடைய இபாதத்தாக இருக்கலாம். எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு முஸ்லிமான மனிதன் செய்யக்கூடிய அனைத்து விதமான வணக்கங்களையும் இபாதாத்துகளையும் மூன்று அடிப்படையான பகுதிகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று அடிப்படையான பகுதிகளுக்கு மத்தியிலையும் இந்த மூன்று அடிப்படையான அம்சங்களுக்கு மத்தியிலையும் புனித இஸ்லாம் மார்க்கம் மிக முக்கியம் வாய்ந்த இபாதத்தாக, முன்னுரிமை வாய்ந்த அமலாக புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதன் தன்னுடைய உடலினால் செய்யக்கூடிய வணக்கமான தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அது நோன்பும் கிடையாது, ஜகாத்தும் கிடையாது, ஹஜ்ஜுடைய இபாதத்தும் கிடையாது, உம்ராவுடைய இபாதத்தும் கிடையாது. புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியம் வாய்ந்த இபாதத்தாக, முதன்மை வாய்ந்த வணக்கமாக தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பருவ வயதுல இருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வோடும், ஒவ்வொரு அம்சத்தோடும், ஒவ்வொரு காரியத்தோடும் இஸ்லாம் மார்க்கம் தொழுகையினுடைய இபாதத்தை நம்மவர்களுக்கு தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. அது ஐவேளை தொழுகைகளாக இருக்கலாம், தஹஜ்ஜுதுடைய தொழுகையாக இருக்கலாம், சலாத்து துஹாவாக இருக்கலாம், சலாத்துல் வித்ராக இருக்கலாம், சலாத்து தஸ்பீஹாக இருக்கலாம், இஸ்திஹாராவாக இருக்கலாம், சலாத்துல் இஸ்திஃபாவாக இருக்கலாம், சலாத்துல் குஸூஃபாக இருக்கலாம், தஹய்யத்துல் மஸ்ஜிதாக இருக்கலாம். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பருவ வயதில் இருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் அனைத்து செயல்பாடுகளோடு தொழுகையினுடைய இபாதத்தை இஸ்லாம் முழுமையாக தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ்வினுடைய ஒரு அழகான ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை நரேட்டிங் பண்றாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்க்கையை தொழுகை என்ற அடிப்படையான அமலை முன்வைத்து அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இரண்டு அடிப்படையான பகுதிகளாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை நபிவர்கள் பாகுபடுத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது பகுதி, ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், அவன் மன் ஹாஃபத அலைஹா, அவன் ஐவேளை தொழுகையை தேனி பாதுகாத்து பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இரண்டாவது அன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் பாவப்படுத்தினார்கள், மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, இன்னும் ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், அவன் ஐமேலை தொழுகையை பேணுதலாக, பக்குவமாக, சீராக, முறையாக, பர்ஃபெக்டாக கொள்ளாத ஒரு மனிதன் அவனுக்கு மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை தொழுகை என்ற அடிப்படையான இபாதத்தை முன்வைத்து இரண்டு பகுதிகளாக வகைப்படுத்தி விட்டார்கள். அதில் முதலாவது பகுதி மன் ஹாஃபதாலேஹா, எந்த மனிதன் தொழுகையை முழுமையாக பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழுகிறானோ ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ப்ரொமிஸ ஒரு வாதாவை நபி அவர்கள் முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, அந்த அனைத்து விதமான தொழுகைகளும் கியாமத்துடைய நாளையில் அவனுக்காக வேண்டி பிரகாசமாகவும், அவனுக்கு அத்தாட்சியாகவும், அவனுக்கு பாதுகாப்பாகவும் அந்த தொழுகையில் கியாமத்துடைய நாளை முன்னால வந்து நிற்கும். இது முதலாவது பகுதி மன் ஹாஃபதா அலைஹா. இரண்டாவது பகுதியினர் மல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐவேளை தொழுகையை பேணுதலாக, பக்குவமாக கொள்ளாத ஒரு மனிதன், அவனை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்கள் எச்சரிக்கையாக நபியவர்கள் முன்வைத்தார்கள். கியாமத்துடைய நாளையில் கியாமத்துடைய நாளையில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதன், அவனுடைய பேர் அப்துல்லாவாக இருக்கலாம், அவனுடைய பேர் அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம், அவனுடைய பேர் முஹம்மதாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தொழுகையினுடைய இபாதத்தை பேணி பாதுகாத்து கொள்ளாத ஒரு காரணத்தினால் கியாமத்துடைய நாளையில் ஃபிரௌனோடும் காரூனோடும் ஹாமானோடும் உபயுன் ஹலஃபோடும் அவன் எழுப்பப்படுவான். இது அன்பு ரசூலுல்லாஹினுடைய பயங்கரமான எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது.
கண்ணியமானவர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களை கியாமத்துடைய நாளையில் கொடிய காஃபிர்களான மோசமான காஃபிர்களான ஷிர்கிலும் குஃப்ரிலும் ஈடுபட்ட அடிப்படை வாதத்தை வாங்க வாதத்தை முன்வைத்த மோசமான காஃபிர்களுடன் ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களை கியாமத்துடைய நாளில் நம்ம ஒப்பிட்டு பேசணும்? அன்புக்குரியவர்களே, அல்லாமா இபுல் ஜூஜி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபு ஸலா வஹ்காம் சாரிகியா என்ற கிதாபில் தெளிவுபடுத்தும் பொழுது, எந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் செல்வத்துக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் தன்னுடைய கொள்கையை விட ஆரம்பிக்கிறானோ, கியாமத்துடைய நாளையில அவன் பாகுனோடு எதிர்பார்க்கப்படுவான். எந்த மனிதன் ஆட்சிக்காக வேண்டி தன்னுடைய கொள்கையை விடுகிறானோ, அந்த ரசூல் அவர்களுடைய ஹிக்மத்தை பாருங்கள், கியாமத்துடைய நாளையில் ஃபிரௌனோடு எதிர்பார்க்கப்படுவான். எந்த மனிதன் தன்னுடைய பதவிக்காக வேண்டியும் தலைமைத்துவத்துக்காக வேண்டியும் கொள்கையை விடுகிறானோ, கியாமத்துடைய நாளையில் ஹாமானோடு எதிர்பார்க்கப்படுவான். எந்த மனிதன் தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டியும் தொழிலுக்காக வேண்டியும் சம்பாத்தியத்துக்காக வேண்டியும் தொழிலினுடைய இபாதத்தை விட ஆரம்பிக்கிறானோ, கியாமத்துடைய நாளையில் உபயோட கலப்போடு அவன் எதிர்பார்க்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துறாங்க, முஸ்லிம்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு அடிப்படையான ருஹூஸுல் கஃபரா காஃபிர்களுடைய தலைமைத்துவத்தோடு இருந்தவர்களை நபியவர்கள் தொழுகையை விட்டவர்களை நபி அவங்க ஒப்பிட்டு பேசிருக்கிறாங்க. எனவே எந்த மனிதன் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகையுடைய இபாதத்தை அவன் கணக்கெடுக்காமல் பொருட்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறானோ, இந்த நான்கு விதமான அடிப்படையான காஃபிர்களுடன் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை சேர்ந்த மனிதர்களை அல்லாஹ் எழுப்பாற்றுவான். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு தொழுகை என்ற இபாதத்தை ஒரு முஸ்லிமுடைய உயிர் மூச்சாக, ஒரு முஸ்லிமுடைய இருதய துடிப்பாக, ஒரு முஸ்லிமுடைய அந்த உயிர் நாடியாக அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு தொழுகையுடைய இபாதத்தை முன்வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உலமாக்கள் சுருக்கமாக கூறுவார்கள், தொழுகை என்பது ஒரு முஸ்லிமான மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிரை போன்று ரூஹை போன்று. எந்த மனிதனுடைய உடம்பில் உயிர் கிடையாதோ ரூஹு கிடையாதோ அந்த மனிதனுடைய உடம்பில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவனை நாம் பிணம் என்பதாகத்தான் பேசுவோம். அன்புக்குரியவர்களே, எந்த மனிதன் தொழுகை என்ற இபாதத்தை இல்லாமல் இருக்கிறானோ, அந்த உடம்பு, அந்த முஸ்லிமுடைய மேனி, அந்த முஸ்லிமான மனிதன் செத்த பிணத்துக்கு ஒப்பிடப்படுகிறான் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பான கனவாங்களே சகோதரர்களே, எனவே புனித இஸ்லாம் மார்க்கம் நம்மவர்களுக்கு தொழுகை என்ற இபாதத்தை அடிப்படையான ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் 50 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், நம்மில் அதிகமானவர்கள் 70 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், நம்மில் அதிகமானவர்கள் 30 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், நம்மில் அதிகமானவர்கள் 40 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம். நம் சமுதாயத்தில் முஸ்லிம்களை நாம் இரண்டு பகுதிகளாக நாம் வகைப்படுத்தலாம். அதில் முதலாவது பகுதியினர் ஐவேளை தொழுகையை அறவே நிறைவேற்றாத மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களை பற்றி நான் இன்றைய ஹுத்பாவில் பேச வரவில்லை. இரண்டாவது பகுதியினர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான காலம் ஐவேளை தொழுகையை தொடர்ச்சியாக நிறைவேற்றி வந்தவர்கள், ஐவேளை தொழுகையை பேணி பாதுகாத்தவர்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மனிதர்களுடைய, அந்த முஸ்லிம்களுடைய தொழுகை பர்ஃபெக்டான தொழுகையாக, சீரான தொழுகையாக, முறையான தொழுகையாக, அழகான தொழுகையாக சுபஹானல்லாஹ் நம்மில் அதிகமானவர்களுடைய தொழுகை காணப்படுவது கிடையாது. என்னுடைய ஹுத்பாவுடைய மிக முக்கியமான தலைப்பு காண்பானவர்களே, நம்மில் பல வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம், நம்மில் 50 வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம், நம்மில் 60 வருடங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம். யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள கூடாது. நம்முடைய அதிகமானவருடைய தொழுகை சீரான முறையான அழகான தொழுகையாக காணப்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுக்குள்ளால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸஹீஹ் புகாரியின் ரிவாயத், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைகிறார். நுழைஞ்ச மனிதர் ரசூலுல்லாஹி அவர்களை கடந்து சென்று தன்னுடைய தொழுகையை ஆரம்பம் செய்கிறார். நபி அவர்கள் அந்த மனிதனுடைய தொழுகையை முழுமையாக அவதானம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மனிதர் தக்பீர் கட்டுகிறார், அந்த மனிதர் ருக்கு போறாரு, அந்த மனிதர் சுஜூது செய்கிறாரு, சலாம் கொடுக்கிறாரு. தொழுகையை முடித்த அடுத்த கடம் ரசூலுல்லாஹிக்கு முன்னால் வந்து யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்பதாக நபி அவர்களுக்கு சலாம் சொல்ல ஆரம்பித்தாரு. நபியவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னாங்க, ஏ மனிதா, உன்னுடைய தொழுகையை நான் அவதானம் செஞ்சேன், இருஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, இன்றைக்கு நீ தொழுதாசா, ஆனா உன்னுடைய தொழுகை சரியான தொழுகையாக இருக்கவில்லை, மறுபடியும் உன்னுடைய தொழுகையை சீராக முறையாக அழகாக நீ தொழுது காட்டு என்பதாக, இருஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய் மறுபடியும் சொல்லு என்பதாக நபியவர்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹினுடைய இந்த கட்டளை எடுத்த மனிதன் மறுபடியும் போய் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டறாரு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவங்க அந்த மனிதனுடைய தொழுகையை அப்சர்வ் பண்ணியாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதனுடைய தொழுகையை அவதானம் செஞ்சாங்க. ஒரு ஆலிம் இருக்கிறார், அந்த ஆலிமுக்கு ஃபிக்ஹுடைய அறிவு இருக்கிறது, அவருக்கு தொழுகையுடைய அறிவு இருக்கிறது, அவருக்கு நோன்பினுடைய அறிவு இருக்கிறது. ஒரு அவாம், ஒரு பொதுமகன் அவன் தொழும் பொழுது அவனுடைய தொழுகையில் குறைபாடுகள் இருந்தால் அந்த ஆலிம் சாப் அவரை கூப்பிட்டு, அவரோட தொழுகையில பிழை இருக்குது, அவரோட தொழுகையில தவறு இருக்குது, நீ எப்படி தொழுங்க என்று அட்வைஸ் அவரோட கொடுக்கணும். அவர் சலாம் கொடுத்தார், தொழுகை பூர்த்தியாகிவிட்டது. நபியவர்கள் கிட்ட வந்து சலாம் சொன்னாரு, உன்னுடைய தொழுகையை நான் அவதானம் செய்தேன், இன்று நீ தொழவில்லை, உன்னுடைய தொழுகை சீரான தொழுகையாக இருக்கவில்லை, மறுபடியும் போய் தொழு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்ட மனிதன் மறுபடியும் அந்த சஹாபி போய் தக்பீர் கட்டுகிறார். சுபஹானல்லாஹ், தக்பீர் கட்டி ருகூக்கு போறாரு, எழுந்தாலுக்கு வராரு, ஸஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், சுஜூதுக்கு போறாரு, சலாம் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சலாம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் சொல்லுதேன். நபி அவர்கள் சொன்னாங்க, ஏ மனிதா, உன்னுடைய தொழுகையை நான் அவதானம் செய்தேன், உன்னுடைய தொழுகை பூர்த்தியான தொழுகையாக இருக்கவில்லை, மறுபடியும் போய் தொழு. மூன்றாவது விடுக்கும் மறுபடியும் உங்களுடைய தொழுகை நீட்டி தொழு. இறுதியாக தள்ளி பயன் துசல்லி. யரசூலுல்லாஹ், எனக்கு தெரியாது யரசூலுல்லாஹ், இதைவிட சிறப்பாக அழகாக எனக்கு சொல்வதற்கு தெரியாது. யரசூலுல்லாஹ் ஃபஅல்லிமி, எனக்கு தொழுகையுடைய முறையை கற்றுத்தாருங்கள். அன்பாங்க வருவாங்களே, இந்த சிப்பத் அதிகமான உங்கள்கிட்ட இல்லை. எங்களோட தொழுகையில தவறு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எங்களோட தொழுகையில பிழைகள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பொருத்தமான உலமாக்கள் கிட்ட போய் அந்த தொழுகையை சீர்திருத்தி சொல்வதற்கு அதிகமானவர்கள் தயார் கிடையாது. எங்களோட உதுவை சரிவர செய்வதற்கு அதிகமானவங்க தயார் கிடையாது. அந்த சாமி சொன்னார், யார சூழல்லா பழி, நீ எனக்கு தொலை தெரியா, யார சூழல்லா தொழுகை எனக்கு கற்று தாருங்கள். நடுவரிப்படிக்கணும் அன்புக்குரியவர்களே, தக்பீர்ல இருந்து அவருடைய நிலையில கியாமுல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் முழு தொழுகை ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறார்கள், யாரும் கோச்சுக்குள்ள கூட ஆலிம் என்ற அடிப்படையில ஒவ்வொரு ஆலிமுக்கும் சில பொறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கியாமத்துடைய நாளையில அந்த விடயங்களை தெளிவாக பேசப்படாமல் இருப்பின் அந்த கேள்விக்குரிய பதிலை அந்த ஆலிமுக்கு முன்னோக்க முடியாது. அல்லாஹ் அவருக்கு இன்புடைய அறிவை கொடுத்திருக்கிறான், அவருக்கு மார்க்க சட்டத்துக்களுடைய நுழைவு கொடுத்திருக்கிறான். அந்த ஆளுமுக்கு கடம் இருக்குது, அதை பற்றி உள்ள தெளிவு அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறது. அன்பாவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்னாங்க, நீங்க இப்படித்தான் சொல்லணும், அவருடைய தொழுகை இப்படித்தான் இருக்கணும். நான் எவ்வாறு சொல்லுகிறேனோ அவ்வாறு உங்களுடைய தொழுகை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதர் அந்த இடத்திலிருந்து வெளியாக ஆரம்பித்தார். கன்னியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட புகாக்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் தொழுகையினுடைய வாஜிபுகளை ஹதீஸினுடைய பார்வையில் 10 அர்க்கான்களாக 10 வாஜிபுகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். மொத்தம் தொழுகையில் 19 வாஜிபுகள் இருக்கின்றன. மொத்தம் தொழுகையில் 19 அர்க்கான்கள் இருக்கின்றன. அந்த 19 வாஜிபுகள்ல தக்பீர் கத்ரத்தில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய தொழுகையை ஆரம்பித்து அந்த 19 வாஜிபுகளில் ஒரு வாஜிபை அவன் மிஸ் ஆக்கிட்டான் என்றா அவருடைய தொழுகை அவனுக்கு அன்றைய கிடையாது. புரிஞ்சுக்கணும், ஒரு வாஜிப் மிஸ் ஆகிட்டாலும் அவன் பொழுதவனாக கணிக்கப்பட மாட்டான். இதனால தான் அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாபில் வஸ்ஸபி, தன்னுடைய வாபில் என்ற கிதாபில் சுப்ஹானல்லாஹ் தொழக்கூடிய மனிதர்களை 5 பகுதிகளாக வகைப்படுத்திருக்கிறார்கள். தொழுகிறாங்க, ஆனா தொழக்கூடிய மனிதர்கள் முஸ்லிம்கள் 5 வகைகளாக இருக்கிறார்கள். முதலாவதாக முஆக்கத், அவன் தொழுகிறான், அவனுடைய தொழுகையில எந்த பிரயோஜனமும் கிடையாது, கியாமத்துடைய நாளையில அவனுடைய தொழுகைக்காக வேண்டி தண்டனை கொடுக்கப்படும். முஆக்கத், அல்லாஹ் எங்களை எவ்வளவு பாதுகாக்கும். இரண்டாவது இவ்வளவு கைம் சொன்னாங்க, அது முஹாசப், ஒரு மனிதன் தொழுகிறான் ஆனால் அவனுடைய தொழுகையை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும். மூன்றாவது முகப்பரான், அவன் தொழுகிறான், அந்த தொழுகையின் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான்காவது முசாபானை, அவன் தொழுகிறான், அந்த தொழுகையின் மூலமாக நன்மை அடைந்து கொள்கிறான். அஞ்சாவதாக முகர்ரம் என் ரப்பிஹி, அவன் தொழுகிறான், அந்த தொழுகையின் மூலமாக படைத்தவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்கிறான். 5 வகையில் இருக்கிறாங்க சொல்லக்கூடியவர்கள். அன்பார்களே, அல்லாமா இப்போ கையில் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அதுல முதலாவது வகையினர் ஆக டேஞ்சரானவங்க. 50 வருஷம் தொழுதிருக்கிறாங்க, 60 வருஷம் தொழுதிருக்கிறாங்க, 70 வருஷம் தொழுதிருக்கிறாங்க, தன்னுடைய மரண படுக்கை வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள். யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது, கொள்கையை சீராக முறையாக அவர்கள் சொல்லவில்லை. கியாமத்துடைய நாளையில் எல்லாம் சொல்லுவான், நீ தொழுதாத்தான், ஆனா தொழுதாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய தொழுகையின் மூலமாக உனக்கு கேடு ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 19 தொழுகையுடைய வாஜிபுகளையும் ஒன்றை நாங்கள் தவறவிட்டாலும், ஒன்றை மிஸ் பண்ணினாலும், அழகாக சொல்தோம் சலாம் கொடுத்தோம், ஒன்று தவறிவிட்டாலும் அன்றைய நாள் எங்களது கொள்கை தொழுகையாக கருதப்பட மாட்டாது. இதுதான் புகாக்களுடைய ஏகப்பட்ட முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 19 வாஜிபுகளையும் என்னுடைய மிக முக்கியமான அம்சமாக தெளிவுபடுத்தவாகுது. இந்த 19 வாஜிபுகளையும் 3 பகுதிகளாக உலமாக்கள் பகைப்படுத்துவாங்க. அதுல முதலாவது அந்த வாஜிபுகள் ஒரு பகுதி தான் கல்வி, ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பான வாஜிபுகள். இரண்டாவது கௌலி, ஒரு மனிதனுடைய சொல்லோடு வார்த்தைகளோடு நாவோடு தொடர்பான வாஜிபுகள். மூன்றாவது தியாலி, ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பான வாஜிபுகள். இந்த 3 19 வாஜிபுகள்லையும் முதலாவது பகுதி கல்வி, இந்த உள்ளத்தில் வர வேண்டிய வாஜிபான பகுதி. அதுதான் நீயத் என்பதாக அழைக்கப்படும். அன்பார்களே, இது 19 வாஜிபுகள் மிக முக்கியமான பகுதி. இரண்டாவது பகுதி, ஒரு முஸ்லிமான மனிதன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவனுடைய நாவோடு தொடர்பான வாஜிபுகள், அது சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கலாம், அவனுடைய தக்பீராக இருக்கலாம், அவனுடைய சலாமாக இருக்கலாம், அவனுடைய அத்தஹியாத்தாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்வாத்து ஸல்வதாக இருக்கலாம், அவனுடைய நாவோடு தொடர்பான வாஜிபுகள். மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அது மற்ற அனைத்தும் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பானது. அவனுடைய ருகு, அவனுடைய சுஜூத், அவனுடைய நடுவிருப்பு, அன்பாகவே அவனுடைய நிலை, அவனுடைய அசிதால் சமயம் அமித, இந்த அனைத்து பகுதிகளும் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய கொள்கையின் அவனுடைய செயல்பாடுகளோடு தொடர்பானது. அன்பாகவே இன்றைக்கு அதிகமானவங்க சமூகத்தில், முந்தைய காலம் இருந்துச்சு, என்னோட பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான தொழுகையினுடைய அந்த பண்பாடுகளும் ஒழுக்கங்களும் இன்றைக்கு நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ள இன்றைக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறது. இனியவர்களே, நான் பேச போற விடயத்தை யாரும் தவறுதலாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆணி என்ற அடிப்படையில் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கிய எண்ணத்தினால தான் இது ஒரு தலைப்பாக எடுத்து பேசுகிறேன். அன்பாளர்களே, தொழுகையினுடைய அடிப்படையான பகுதி, இன்று நம்மில் அதிகமானவர்கள் இந்த பகுதியை கருத்தை செலுத்துவது கிடையாது. தொழுகையினுடைய வாஜிபுகளில் முதன்மையான வாஜிபுகள் ஒன்று கியாமு காதிர், எந்த மனிதன் உடம்புல அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் நின்று கொண்டு அவன் சொல்ல வேண்டும், கியாமு காதிர், அல்லாஹ் எனக்கு உடம்புல சக்தியை தந்திருக்கிறான், உடம்புல ஆரோக்கியம் தந்திருக்கிறான், நான் நின்று கொள்ளணும், எனக்கு உட்கார்ந்து கொள்வது கேளா. அன்பாளர்களே, தன்னுடைய முதுகெலும்பை நேராக வைத்து படைத்தவன் அல்லாவுக்கு முன்னால் நின்று ஸ்டாண்டிங் ஒரு கொலோனும், அவருடைய முதுகெலும்பை வளைக்க கூடாது, இதுதான் கியாமு காதிர் என்பதாக அழைக்கப்படும், நேராக நின்று கொள்ளும். அவன் எந்த சந்தர்ப்பங்களையும் எந்த உடம்புல எனக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது இஸ்லாம் எனக்கு உட்கார்ந்து சொல்றதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ரத் தென்னை மரத்துக்கு மேல ஏறி அவர் சம்பாதிக்கிறாரு, ஆனா பள்ளியில அவர் உட்கார்ந்து கொள்கிறாரு. ஹஜ்ரத் டயலாக் பண்ற ஒருத்தர் அவரு மத்தியில் நின்று கொள்கிறாரு. ரெண்டு பேருக்கு மத்திய வித்தியாசம் என்ன? உழைத்து சாப்பிடக்கூடிய மனிதர் அவர் மஸ்ஜிதுக்கு வெளியால் கஷ்டப்படுகிறார், அவர் உழைக்கிறார், தன்னுடைய உடம்பை வருத்துகிறார், ஆனா மஸ்ஜிதுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்கிறாரு. ஆனா டயலஸ் பண்றாங்க, சிலவங்களுக்கு உடம்புல பலகீனம் இருக்கிறது, அவர்கள் நின்று கொள்கிறார்கள். கிச்சன்ல 1 hour 2 hours பெண்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவருடைய சமையலறையில் ஈடுபடுகிறார்கள், மற்றவர்களுடைய தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு மகாபெரிய சாப்பக்கேடாக மாறி ஒரு விடயம் தான், இன்றைக்கு நம்மின் அதிகமான முஸ்லிம்கள் இன்றைக்கு சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தொழுகையில் அவர்கள் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லாமா நௌதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஷர்ஃபுல் முஹத்தம் என்ற கிரந்தத்தில் தெளிவுபடுத்துவாங்க, தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. என்னுடைய உடம்பில் பலவீனம் இருக்கிறது, எந்த மனிதனுக்கு உட்கார்ந்து கொள்ளலாம், எப்படிப்பட்ட மனிதனுக்கு தொழுகையில் உட்கார்ந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது? மஷக்கா வாஹிரா, மஷக்கத்தும் வாஹிரா, அவனுடைய உடம்பு பலகீனமாக அவனுக்கு நிக்கிறதுக்கு ஏதா, அவனுடைய கால் உடைந்திருக்கிறது, அவனுடைய இடுப்பு முள் உடைந்திருக்கிறது, அவனுக்கு அதுக்கு மேல தொழுகையில் நிக்கிறதுக்கு நினைச்சு கூட பார்க்கலாம். மஷக்கத்தும் வாஹிரா, இஸ்லாம் அவனுக்கு நின்று கொள்வதற்கு அனுமதி ஒட்டுட்டோ, உட்கார்ந்து சொல்வதற்கு அனுமதி கொடுக்குதோ, இல்லாட்டி ஜியாதத்து மரம், அவனுக்கு நோய் இருக்கிறது, அவனுக்கு நின்று சொல்லலாம், நின்று சொல்லலாம் என்றா என்னுடைய நோய் அதிகரிக்கும் என்று அவருக்கு தெரியும், இஸ்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு உட்கார்ந்து சொல்வதற்கு அனுமதி கொடுக்குதோ. நாவீர் அஹ்மத்துல்லாஹி உதாரணம் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஷிப்ல பயணம் செய்கிறார், கடல்ல பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே தொழிலுடைய நேரம் வந்துட்டு அவருக்கு தலை சுற்று ஏற்படுகிறது, அவர் கொஞ்சம் மிஸ் ஆகினால் கடலுக்குள்ள விழுந்துருவார். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு உட்கார்ந்து தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. அல்லாமா இமாமுல் ஹரமை ஜுவைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய நிஹாயத்துல் மஸல் என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்துறாங்க, நீங்க உட்கார்ந்து சொல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள், உனக்கு நீண்டு தொழுவதற்கு ஏனா என்னுடைய உடம்பில் வடி இருக்கிறது, நீண்டு தொழுது நின்றா என்னுடைய கொள்கையுடைய பக்குவத்தை நான் இழந்து விடுவேன், அப்படியான ஒரு கட்டம் வந்தா உட்கார்ந்து சொல்லுங்க. இந்த காரணங்களை தவிர எந்த காரணத்துக்கும் அன்பவர்களே ஒரு முஸ்லிமான மனிதன் தொழுகையில் அவனுக்கு உட்கார்ந்து சொல்வதற்கு ஏறாது. உட்கார்ந்து சொல்வதுண்டா எனக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. முதலாவது ஆப்ஷன் போறது கதிரிக்கு தான், முதலாவது ஆப்ஷன் போறது சேருக்கு தான். அன்பாளர்களே, ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாமல் போகும் பொழுது இஸ்லாம் மூன்று விதமான ஆப்ஷன் கொடுக்குது. நிச்சயலாட்டி முதலாவதாக அவன் பூமியில் அமர்ந்து கொள்ள வேண்டும். பூமியிலும் அமர்ந்து சொல்ல முடியாவிட்டால் முல்தஜான் படுத்து சொல்வான், படுத்தும் சொல்ல முடியாவிட்டால் முஸ்தல்கியன் பூமியில் அவன் மல்லாந்து சொல்வான். இந்த மூன்று ஆப்ஷன்ல முதலாவது ஆப்ஷன் அவன் உட்கார்ந்து சொல்லுவான். உட்கார்ந்து சொல்லுவோன்டா எங்க உட்கார்றது? இன்னைக்கு இது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளான உருவான ஒரு கலாச்சாரம், எங்கட கலாச்சாரம். நிறைய உலமாக்கள் இதுக்கு அப்படி பாடுபட்டாங்க. அன்பாளர்களே, எங்கேயும் ஹதீஸ்ல காணப்படல உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் பூமியில் தான் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அன்பு ரசூலுல்லாஹ் குதிரை சவாரி செய்தார்கள், தரையில் அமர்ந்து எங்களுக்கு தொழுவிச்சார்கள். அன்பாளுடைய கதிரி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் தென்னை மரங்களுடைய ஈட்ட மரங்களுடைய குச்சிகள் காணப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்தில் இருக்கிறார்கள். துஹருடைய நேரம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு சஹாபாக்களுடைய அந்த தோல் சுதத்தில் தன்னுடைய கையை போட்டு விட்டு அவர்கள் துஹருடைய நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கையை காட்டி சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க தொழுவிக்கிற மாதிரி தொழுவீங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் அபூபக்கருக்கு முன்னால போய் உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த அந்த பூமியில உட்கார்ந்து தொழுவிக்க ஆரம்பித்தார்கள். எந்த இடத்திலையும் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் அவர்கள் மச்சதுக்குள்ளாலேயோ வீட்டுக்குள்ளாலேயோ தங்களுடைய தொழுகைக்காக வேண்டி கதிரையை பாவித்த எந்த ஹதீஸ்களும் எந்த வரலாறுகளும் எந்த நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படவில்லை. இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அன்புக்குரியவர்களே, உட்காரும் பொழுது தரையில் உட்கார்ந்து சொல்வதை இஸ்லாம் விரும்புகிறது. முதலாவதாக உட்காரக்கூடிய முறையை இஸ்லாம் தெளிவுபடுத்தும் பொழுது முதலாவது அஸ்ரஹியாத்துடைய இருப்பில் உட்காருங்கள், அது முடியாவிட்டால் தப்பாடி கொட்டி உட்காருங்கள், அது முடியாவிட்டால் இரண்டாவது அஸ்ரஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு உட்காருங்கள், அது முடியாவிட்டால் தம்பி தந்தைய கால்களை நீட்டி உட்காருங்கள். அல்லாஹ்வுல் ஹஜர் ஹைதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹ்பத்துல் முஹ்தாஜில தெளிவுபடுத்துறாங்க. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு நிற்க முடியாமல் போகும் பொழுதோ உட்கார்வது என்று வரும் பொழுதோ அது தரையில் உட்கார்ந்து சொல்வதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நல்ல புரிஞ்சு கொள்வது. ஆனா ஹசரத், எனக்கு கதிரையில தான் உட்காரணும், எனக்கு தரையில உட்கார்றது தேவா. நான் இந்த ஹுத்பாவுடைய தலைப்பை நான் போட்டுடனே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க. ஹசரத், எங்கட மஸ்ஜிதிலையும் இந்த ப்ராப்ளம் தான். ஹதரத், எங்கட மஸ்ஜிதிலையும் இந்த ப்ராப்ளம் தான். நேற்று நான் மகரிபுடிக்கு பின்னால் இருந்து இரவு மட்டும் எத்தனையோ கோவில் இந்த தலைப்பை முன்னிட்டு, ஹதரத் எங்கட மஸ்ஜிதிகள் சேர்ச்சுகளாக ஆலயங்களாக மாறியிருக்கிறது, கிறிஸ்துவ ஆலயங்களாக சேர்ச்சுகளாக மாறியிருக்கிறது. கிறிஸ்துவர் கூட அமல் பிடிக்கு கதிரியில உட்கார்ந்து தான் அவங்க அமல் செய்வாங்க, அவங்க இபாதத்துகள் செய்வாங்க. சில மத்திகள் இருக்கிறது அங்கே அந்த கதிரிகள் வைத்து வேர்ஜின் பண்ணப்பட்டிருக்கிற கதிரை எடுக்கிறது கேட்டா வந்து உட்கார்ந்து சொல்லுங்க. நிறைய பேர் எங்கட சமூகத்தில் பார்க்கலாம், பைக்ல வருவார், அவரு பைக்க முன்னாடி பாட்டுவாரு, மத்தியத்துல வந்து பேசிக் கொண்டிருப்பாரு, சலாம் சொல்லுவாரு, இக்காம சொன்ன அடுத்த கணம் கதிரை முன்னாடி வந்து உட்கார்ந்துவாரு. இவ்வளவு நேரம் அவர் நடந்து வந்தது, சலாம் சொன்னது, பேசினது, கிடைச்சது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மச்சிதிகள் எங்கேயுமே தரையில உட்கார்ந்து சொல்லுறது பாக்கிறது கேடா. முந்தைய காலம் அது இருந்துச்சு. பழைய மக்களுக்கு உடம்புல பலகீனமானவர்கள் மச்சிதுக்குள்ளால் தரையில் அமர்ந்து சொல்லுவார்கள், இன்றைக்கு சபையில் அமர்ந்து தொழக்கூடிய காட்சிகள் சமூகத்தில் இல்லை. இதை நான் ஆணித்தரமாக பேசுகிறேன். ஆனா ஒருத்தர் சொல்றார், ஹஜரத், அந்த கதிரையில் அமர்ந்து தான் சொல்லணும், எனக்கு இதன் எனக்கு விடுறது கேடா, கதிரத்தான் எனக்கு தொழுகை எனக்கு பக்குவமாக சொல்றதுக்குரிய அமைப்பு என்று வரும் பொழுது நான் பேச போற விடயங்களை அடிப்படையான அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தரைக்கு உட்படுத்த வேண்டும், பூமிக்கு உட்படுத்த வேண்டும். பூமியில் சொல்ல முடியாதவர்கள் கதிரையில் தான் அமர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் நான் பேசக்கூடிய அந்த ஒழுக்கங்களையும் அந்த கண்டிஷன்களையும் அந்த விதிமுறைகளையும் ஒவ்வொரு மனிதனும் கதிரை பாவனையார்கள் அவர்கள் அவதானிக்க வேண்டும். இது யார் கோவிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றா எங்களை ஒரு பொறுப்பு இருக்கிறேன் சொல்லுது தெரியுமே. கதிரை பாவனையர்களை அஞ்சு வகைகளாக வகைப்படுத்தலாம். அதுல முதலாவது அறவே நின்று சொல்ல முடியாதவங்க, அறவே நிற்கிறது கேளா, உடம்புல பலகீனம், அவருடைய இடுப்பு உடைந்திருக்கிறது, கால் உடைந்திருக்கிறது, நான் எத்தத்தையோட செய்யாம நிகாயின், அறவே நிற்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லை. முதலாவது ஆப்ஷன், பூமியில சொல்லுற பூமியில அமர்ந்து சொல்லுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்ல இல்ல நாங்க கதிரையில அமரும் என்றா, அன்பர்களே கதிரையில அமர்ந்து சொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஆனா ஆக பெஸ்ட் அல் குஊது அலல் அர்த், பூமியில அமர்ந்து சொல்லணும். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ருக்குவும் சுஜூதும் செய்ய வேண்டும். ருக்கு செய்யும் பொழுது ருக்குவை விட சுஜூதை விட ருக்குவை விட சுஜூதை கூடுதலாக செய்ய வேண்டும். அவர் உட்கார்ந்திருக்கிறார் கதிரையில், பூமிக்கு போறதுக்கு இயலாது. ஒரு நோயாளி விசாரிக்க வந்தாங்க, அவர் தலையணையை முன்னால வச்சு தலையணையில சுஜூத் செய்யறதுக்கு பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் அந்த தலையணை எடுத்து தூக்கி வீசி சொன்னாங்க, நீங்க இப்படியெல்லாம் சுஜூத் செய்ய தேவையில்லை, வைக்கக்கூடிய உங்களுக்கு ஏழு அளவு நீங்க சுஜூத் செய்யுங்க. உட்கார்ந்து கொள்ளும் பொழுது அறவே முடியாதவர்கள் அவருடைய தியாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதறதுக்கு பின்னால அதே இடத்துல ருக்கு செய்வாரு, ருக்குவை விட சுஜூதை கூடுதலாக குனிந்து கொள்வார். இது முதலாவது முறை. இரண்டாவது முறை, அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு நின்று தொழுறதுக்கு ஏனும், ஆனால் ஒரு ரெண்டு ரக்காத்து நிச்சயம், மூணு ரக்காத்து நிச்சயம், ஒரு ரக்காத்து நிச்சயம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற அளவுக்கு நிச்சயம், அதுக்கு பின்னால தான் கஷ்டம் வரும். இதுக்கு நிறைய பேர் இந்த வகையில் இருக்கிறார். ஒரு ரக்காத்து கூட நிக்க முடியாதவங்க சமூகத்தில் யாரும் இல்லை, அதுக்கு பின்னால தான் கஷ்டம் வரும். ரெண்டு ரக்காத்து எனக்கு நிச்சயம், மூன்று ரக்காத்து எனக்கு தொழுகையில நிச்சயம். அன்பர்களே, ஒரு ரக்காத்து தான் எனக்கு தொழுகையில நிச்சயம் என்றா, ஆரம்பத்திலே வந்து எங்களுக்கு கதிரையில உட்கார்ந்து கேடாது. நான் கதிரையில உட்கார்ந்துட்டு எங்களை தொழுகை கூடாது, நல்லா புரிந்து கொள்ளும். ரெண்டு ரக்காத்துகள் முழுமையாக எனக்கு நிச்சயம், அதற்கு பின்னால தான் எனக்கு பேக் பெயின் வரும், அதுக்கு பின்னால தான் எனக்கு லெக் பெயின் வரும் என்றா, ரெண்டு ரக்காத்து கம்ப்ளீட் அப்பலோடு ரெண்டு நிமிஷமாவுக்கு நிச்சயம் வேண்டா, ரெண்டு நிமிஷமும் நிக்கணும், ஒரு நிமிஷம் நிச்சயம் வேண்டா, ஒரு நிமிஷமும் அவர் நிக்கணும். எப்ப கஷ்டம் வருதோ அதுக்கு பின்னால்தான் அவர் கதிரையில உட்காருவார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பூமியில, ரெண்டாவது கதிரையில். கனிமர்களே, இந்த ரெண்டாவது வகையினர் அதிகமாக இருக்கிறாங்க. எங்களோட கண்களால கூட அதிகமானவர்களை பார்க்கலாம். மஸ்ஜிதுக்குள்ள சுத்தி கொண்டிருப்பாங்க, பேசிக் கொண்டிருப்பாங்க, அவர்களுக்கு தாராளமாக நிச்சயம். கதிரையை பார்த்தவுடன் கதிரையில வந்து அமர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தொழுகையை பாதுகாக்கட்டும். மூன்றாவது பகுதியில் கண்ணியமானவர்களே, அவருக்கு நிக்கிறதுக்கு ஏதும், ஆனா நான் நின்று சொல்வது நின்றால் அவருடைய நோய் அதிகரித்து விடும். நான் நின்று சொல்வது நின்றா அன்றைய நாள் எனக்கு பெட்ரெஸ்ட் எடுக்க தேவைப்படும். நான் நின்று சொல்வது நின்றா என்னுடைய நோய் அதிகரித்து நான் டாக்டருக்கு போகணும். எனக்கு நிக்கிறதுக்கு ஏதும், நின்று நின்றா இந்த நோய் அதிகரிக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் புகாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, அட்லீஸ்ட் ஆக குறைந்தது சப்புக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீரத்துல் இஹ்ராம் இருக்கிறது. ஆரம்ப தக்பீர், அதுக்கு ஒரு நிமிடம் கூட போகாது, ஒரு அஞ்சு செகண்ட் போகும். அந்த ஆரம்ப தக்பீரை நின்று கொண்டு நீங்கள் கட்டுங்கள், அதற்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவது வகையில், நான்காவதாக ஒரு மனிதருக்கு நிச்சயம். ஆனா ருக்கு செய்யறது கஷ்டம். நிறைய பேர் இருக்கிறார், நின்று சொல்லுவேன் ஆனா ருக்கு செய்யணும் என்றா எனக்கு நின்று சொல்ல ருக்கு செய்யறது செய்யலா. கண்ணியமாகவே அவர் நின்று சொல்ல வேண்டும். ருக்குவுடைய கட்டம் வரும் பொழுது அமர்ந்து ருக்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு அதிகமானவர்கள் ருக்கு செய்ய முடியாதவர்கள் ஆரம்பத்திலே நிற்க ஆரம்பிச்சுறாங்க. அவர் ஆரம்பத்தில் நின்று கொண்டு அவர்கள் கடைசியாக ருக்குவுடைய கட்டம் வரும் பொழுது உட்கார வேண்டும். இது நான்காவது சூரத். அஞ்சாவது முறை ஒரு மனிதருக்கு நிச்சலாம், நின்று கொண்டு ருக்குவும் செய்யலாம், ஆனா சுஜூத் என்பது கஷ்டம். கனிமார்களே, அவர் நின்று சொல்லுவாரு, நின்று ருக்கு செய்வாரு, சுஜூதுடைய கட்டம் வரும் பொழுது உட்கார்ந்து சுஜூத் செய்வாரு. இந்த அஞ்சு வடிவமைப்பாளர்கள் பெரும்பாலும் கதிரை பாவிக்கக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் அவர் அழைக்கலாம். கனிமார்களே, எனவே நாங்க கதிரையை பாவிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் மசூதிகள்ல குற சொல்லுவாங்க, கதிரையால பெரிய கஷ்டம் எங்களுக்கு, கதிரை எடுத்துக்கொண்டு வாரது, கதிரையை கொண்டு பக்கத்தில் வைக்கிறது, நாங்க சொல்லுறோம் எங்களுக்கு அந்த கதிரையுடைய சத்தம் கேட்கிறது, நாங்க சொல்லுறோம் எங்களுக்கு கதிரை இடைஞ்சலாக இருக்கிறது. கனிமார்களே, கதிரை பாவனையாளர்கள் ரெண்டு மெத்தட்ல கதிரையை நாங்க பாவிச்சோம். அதுல முதலாவது, ஆரம்பத்திலே கதிரையை பாவிக்கக்கூடிய மனிதர் அவர் என்ன செய்யலாம், அவர் ஏனையவர்கள் சப்ல இருக்கிறது மாதிரி சப்ல கொண்டு வந்து கதிரை அவருக்கு வைக்கிறது. கதிரையுடைய பின்கால் சப்ல இருக்கும். அவர் கதையை திறந்து சாம் கொடுக்கும் வரைக்கும் கதையில் அமர்ந்து சொல்ல போறாரு. ஆனா ஒரு விஷயத்தை கவனிப்போம், பக்கத்தில் சொல்லுவவர்களுக்கு அடைந்ததாக இருக்கப்படாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முறப்பாடு தான், கதிரை பாவிக்கலாம் எங்களுக்கு கஷ்டம், எங்களை தொழில் எங்களுக்கு சீராக சொல்லுறது. இரண்டாவது வகையினர், அவர் கதிரையை பாவிக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து அல்ல, எடையிலிருந்து கதிரையை பாவிக்கிறார். ரெண்டு ரக்காத்து அவரு முன்னால் இருந்து கொள்கிறார், ரெண்டு ரக்காத்துக்கு பின்னால்தான் நம்ம உட்கார்ந்து கொள்ள வேண்டிய நிறுத்தம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட மனிதர் வளமையில சப்ல இருக்கிற மாதிரி சப்ல நிற்பாரு. அவருடைய கதிரை அவருக்கு முதுகுக்கு பின்னால் இருக்கும். கதனுடைய முன்கால் ரெண்டும் அவருடைய முதுகுக்கு பின்னால் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பின்னால சப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும். இன்றைய மார்க்காரியர்கள் தெளிவுபடுத்துறாங்க, இப்படிப்பட்டவங்களாக இருந்தா மஸ்ஜிதுடைய ஒரு தொங்கல்ல ஒரு மூலையில அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில் உங்களுடைய கதிரைகளை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். அன்பர்களே, இந்த அனைத்து விடயங்களையும் நான் இதை சமராய்ஸ் பண்ணி சொல்ல வர விஷயம் என்னென்றா, பல இடங்களில் வலியுறுத்தி பேசப்படக்கூடிய விடயம் நான் இந்த இடத்துல தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். அன்பர்களே, நாங்கள் கதிரை பாவனைகளில் இருந்து முடியாதவர்கள் தரையில் அமர்ந்து கொள்வதை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய அமல்கள் முழுமையாகவே பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இக்கட்டான கட்டங்கள் வந்துட்டா கதிரையுடைய பாவனையை எங்களுக்கு உட்படுத்திக் கொள்ளலாம். இதுல யாரும் ஹதரத் நீங்க பேசுகிற விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எங்க மனதை தாக்கிட்டு. அன்பர்களே, இது நோக்கமல்ல, இது நோக்கமல்ல. இதனுடைய தெளிவை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா நாங்க 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் சொல்திருப்போம், எங்களுடைய கொள்கைகள் சீரற்றதாக முறையற்றதாக மாறிவிட்டால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நான் பேசின விடயம் எங்களுடைய கொள்கையில ஒரு பகுதியை தான், இன்னைக்கு அதிகமான பகுதியில் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு மச்சதுக்கு நான் போறேன், ஒரு 5 பேர் முன்னால தொழுது கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சத்தியமாக அன்பானவர்களே, அந்த 5 பேரும் 50 வயதை கடந்தவர்கள். அவர்களுடைய சுஜூதை நான் அவதானிக்கப்படுது, சுஜூதில் தங்களுடைய கால்களை வைத்திருக்கிறார்கள். அவருடைய கால் விரல்களுடைய உட்புறம் பூமியில் படவில்லை. அன்பானவர்களே, அவருடைய சுஜூத் அவருக்கு கூடாது. சுஜூது கூடாவிட்டால் தொழுகை கூடாது. இன்றைக்கு அதிகமான தவறுகள் பிழைகள் தொழுகையில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாச்சாதி உள்ள நாங்கள் நிர்வாக சபையினுடைய ஒத்துழைப்போட ஒவ்வொரு திங்கட்கிழமை நைட்டும் ஒரு பித்தக வகுப்பு செய்யும். அந்த பித்தக வகுப்புல எப்படி உகு செய்யறது, எப்படி தொழுகிறது, எப்படி நம்ம சுஜூத் செய்யறது, ருக்கு செய்யறது, அதனுடைய முழுமையான பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. அதில் எங்களுக்கு நாங்கள் கலந்து கொண்டோம் என்றா எங்களுக்கு மார்க்க அறிவு அடைந்து கொள்ளலாம். எனவே கணேசு கோயிலர் மங்களை சகோதரர்களே, உள்ள அல்லாஹ் ஆலா நம் பேசுகிற விடயங்களை நம் வாழ்க்கையில் என்றால் எடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா பதிவு செய்வான். நல்லங்களை பாவங்களை கணிக்கக்கூடிய அல்லா, பாவம் செய்த கரங்களை எங்கிருக்கிறோம் நிலையிலே எல்லாம் மோசமானவர்களே அல்லா, எல்லாம் அநியாயக்காரர்களே அல்லா, அல்ல எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்து விடியாங்களா, எனது உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடியாங்களா, அல்ல முஸ்லீம்களை பாதுகாத்திருந்தாயினே, அல்ல முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாத்திருந்தாயினே, அல்ல பலஸ்தீன் மக்களை பாதுகாத்திருந்தாயினே, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கியாங்களா, சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு நசீமாக்கியிருந்தாயினே, அவருடைய ஷஹாதத்துகளை கபூல் செஞ்சிருக்கியாங்களா, அல்ல அழகான மௌத்தங்களுக்கு தாயாங்களா, அழகான ஜனாசாவங்களுக்கு தாயாங்களா, அல்ல குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயாங்களா, அல்ல சுஜூதுல வச்சு எங்களுக்கு மௌத்த தாயாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுல பூமியில வச்சு எங்களுக்கு மௌத்த தாயாங்களா, அழகான மரணத்தை
For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.